அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் புதிதாய் கேட்பவர்களாக இருப்பீர்களானால், உங்களை அன்புடன் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று முதல் நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வரிசைப்படி பார்த்தால் சுவிசேஷங்களிலே முதலாவது எழுதப்பட்டது மார்க் எழுதின சுவிசேஷம்தான். புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலே முதலாவது எழுதப்பட்ட புத்தகங்களுள் இதுவும் ஒன்று. இதுதான் முதல் முதலாவதாக எழுதப்பட்டதல்ல, இது முதலாவது எழுதப்பட்ட புத்தகங்களுள் ஒன்று. இது ரோமாபுரியிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 63 ஆண்டிற்கு முன்னதாகவே எழுதப்பட்டிருக்க வேண்டும். மார்க் புதிய ஏற்பாட்டிலே இந்த சுவிசேஷத்தை எழுதியிருந்தாலும் மார்க் இயேசு கிறிஸ்துவின் ஒரு அப்போஸ்தலன் அல்ல. மத்தேயுவும் யோவானும் அப்போஸ்தலர்கள். லூக்கா அப்போஸ்தலனாய பவுலுக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர். மார்க் எழுதின சுவிசேஷத்தை எழுதிய யோவான் மார்க்கினுடைய யோவான் என்னும் பெயர் ஒரு யூத பெயர், ஆனால் மார்க் என்னும் பெயர் லத்தீன் பெயர். அப்போஸ்தலர் 12:12 வசனத்தை பார்ப்போம் என்றால், அங்கே மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான், அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இது பேதுரு சிறையிலிருந்து அற்புதமாய் தேவதூதனால் விடுவிக்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புள்ள ஒரு பகுதி. சரித்திரபூர்வமாக யோவான் மார்க்கை குறித்து முதலாவது இங்கே நாம் பார்க்கிறோம். எருசலேம் திருச்சபையிலே அவனுடைய தாயார் ஒரு முக்கியமான செல்வ செழிப்புள்ள அங்கத்தினராய் இருந்திருக்கிறார்கள். எனவே எருசலேமின் திருச்சபையே அவர்கள் வீட்டிலேதான் கூடியிருக்கிறது. மார்க் அப்போஸ்தலன் பவுலோடு கூட முதல் சுவிசேஷ ஊழிய பிரயாணத்திலே சென்றார். மார்க் பர்னபாவிற்கு மிக நெருங்கிய உறவினர். இதை குறித்து நாம் கொலோசியர் 4:10 வசனத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பேதுருவின் ஆவிக்குரிய மகன். 1 பேதுரு 5:13 வசனத்திலே பேதுரு சொல்லும்பொழுது, உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷமானது சீமோன் பேதுருவின் சுவிசேஷம் என்றே கருதப்படுகிறது. இதற்கான தடையும் உண்டு. இதை குறித்து நாம் பின்னாலே பார்ப்போம். பவுலும் பர்னபாவும் முதல் ஊழிய பிரயாணத்திற்கு செல்லும் முன்னதாகவே மார்க் அவர்களோடு இணைந்தார். இதை குறித்து அப்போஸ்தலர் 13:5 வசனத்திலே, சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள், யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் பம்பிலியா நாட்டிலே மார்க் பவுலையும் பர்னபாவையும் விட்டு திரும்பி வந்துவிட்டார். இதன் காரணமாக இரண்டாவது ஊழிய பிரயாணத்திலே அவரை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று பவுல் கூறினார். பவுல் மார்க்கை கோழை என்று நினைத்தார். ஆனால் பர்னபா அவரை மன்னிக்க ஆயத்தமாயிருந்தார். இதை குறித்து நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 15:37-38 வசனங்களிலே பார்க்கலாம். அப்போஸ்தலர் 15:39 பார்க்கும்பொழுது, இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரையொருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிசிலியாவிலும் தெரிந்து சபைகளை திடப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். ஆனால் பின்னான காலங்களிலே மார்க் சிறப்பான ஊழியத்தை செய்தார் என்பதற்கான அத்தாட்சி நமக்கு இருக்கிறது. தனது இறுதி காலத்திலே அப்போஸ்தலனாய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2 கடிதத்திலே 4:11 வசனத்தில், லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான், மார்க்கை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். மார்க் இந்த சத்தியங்களை எல்லாம் பேதுருவினிடத்திலிருந்து கேட்டுக்கொண்டதாக நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னும் சிலர் இந்த விளக்கங்களை அப்போஸ்தலனாய பவுலினிடத்திலிருந்தே அவர் பெற்றுக் கொண்டார் என்று சொல்கிறார்கள். சரி, ஏன் 4 சுவிசேஷங்கள் வேண்டும்? காரணம், அவை 4 வெவ்வேறு ஜனக்கூட்டத்திற்காக எழுதப்பட்டது. மத்தேயு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதினார். சமயத்திலே ஈடுபாடு உள்ளவர்களுக்காக அது எழுதப்பட்டது. மார்க் குறிப்பாக ரோமர்களுக்காக எழுதினார். அந்நாட்களுக்கு இது பொருத்தமானதாக இருந்தது. பலசாலியான மனிதனுக்கு அது எழுதப்பட்டது. ரோமர்கள் சுமார் 1000 இந்த உலகத்தை ஆண்டார்கள். ரோமர்கள் உலகத்தை கைப்பற்றினார்கள். சமாதானத்தையும் நீதியையும் நிலைநாட்டினார்கள். நல்ல சாலைகளை போட்டார்கள். சட்டம் ஒழுங்கு கொண்டு வந்தார்கள். பாதுகாவலை கொடுத்தார்கள். ஆனால் அது எல்லாமே கட்டாயப்படுத்தப்பட்ட சமாதானமாய் இருந்தது. ரோம அரசாட்சி ஒரு சர்வாதிகார அரசாட்சி போல இருந்தது. உலகம் அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அது பிசாசின் தலைமைத்துவமாக இருக்கப்போகிறது. உண்மையான விடுதலைக்காக கதறப்போகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தமது வருகையிலே அந்த விடுதலையை மக்களுக்கு கொடுப்பார். ரோமர் 16:16 வசனத்தை பாருங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. அந்த வல்லமையே இரக்கத்தை காண்பிக்க முடியும். ரோம் அரசாட்சி இருந்தபொழுது மக்கள் இரக்கத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்நாட்களிலே ரோம அதிகாரத்திற்கு யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படி நின்றால் மரணம்தான். அதை விட்டு ஓடிப்போவது என்பதும் முடியாத காரியம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்த மக்களுக்குத்தான் யோவான் மார்க்குவை கர்த்தர் அனுப்பினார். யோவான் மார்க்கு சீமோன் பேதுருவின் சுவிசேஷத்தை கொடுக்கிறார். ஆரம்பகால திருச்சபை தலைவர் ஒருவர் எழுதும்பொழுது பேதுருவுக்கு மொழிபெயர்ப்பாளராய் இருந்த மார்க்கு தான் கேட்ட எல்லாவற்றையும் மனதிலே கொண்டு வந்து அவற்றை தொகுத்து எழுதினார். ஆனால் இயேசு கிறிஸ்து பேசிய வரிசையிலோ செயல்பட்ட வரிசையிலோ அது எழுதப்படவில்லை என்று சொல்கிறார். எஸ்பிஎஸ் என்பவர் சொல்லும்பொழுது பேதுரு கூறியதை கேட்டவர்கள் திருப்தி அடையாதவர்களாக இருந்தபடினாலே மார்க்கு அதை எழுதினார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே சீமோன் பேதுருவின் உள்ளத்தில் இருந்த நற்செய்தி இந்த மார்க்குவின் மூலமாக எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம் செயல்பாடுகள் நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஏனென்றால் பேதுருவும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்தான். ரோமர்களும் செயல்படும் மனிதர்களாய் இருந்தார்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் எதையாவது செய்து கொண்டிருப்பார்கள். மார்க்கெழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து ராஜாவின் உடை அணிந்தவராக அல்ல, ஒரு சேவை செய்பவரை போல வஸ்திரத்தை இடுப்பிலே கட்டியவராக நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்திலே அவர் ராஜா, மார்க்கு சுவிசேஷத்திலே அவர் ஒரு ஊழியர். கவனியுங்கள், மார்க்கு 10:45, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்கிறார். மார்க்கெழுதின சுவிசேஷத்திலே இயேசு யெகோவாவின் ஊழியராய் சொல்லப்பட்டிருக்கிறார். இது ஏசாயா 42:2 நிறைவாய் காணப்படுகிறது. கவனியுங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 42:1-2, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அருமையானவர்களே, எதிர்ப்பு தெரிவிப்பதை குறித்தும் ஊர்வலங்கள் செல்வதை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். நன்மை செய்கிறவர்களை குறித்து, அரசியல்வாதிகளை குறித்து, ஊழியர்களை குறித்து கேள்விப்படுகிறோம். அவர்கள் எல்லாரும் நன்மை செய்வதை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல தொடர்ந்து அவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றித் திரிகிறதில்லை. இயேசு கிறிஸ்து முழுமையாக மனிதனாய் வந்தார், அதே சமயம் முழுவதும் தெய்வீகமாக நன்மை செய்கிறவராயிருந்தார். இது சுவிசேஷத்தின் ஆரம்பம்தான். அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். பின்னர் தன்னுடையவர்களை பார்த்து புறப்பட்டு போங்கள் என்றார். அந்த காலகட்டத்திலேதான் நற்செய்தியானது முழுவை பெற்றிருந்தது. இதுவே இன்றும் சுவிசேஷமாயிருக்கிறது. மார்க்கு சுருக்கமாக அழகாக எழுதியிருக்கிறார். முக்கியமற்ற காரியங்களை தவிர்த்து நேரடியாக சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்கிறார். இது செயல்களும் செய்து முடிக்கப்பட்டவைகளை சொல்லும் சுவிசேஷமும் ஆகும். இயேசு கிறிஸ்துவும் செயல்படும் நபராகவே இதிலே சொல்லப்பட்டிருக்கிறார். மார்க்கு மிக எளிய நடையிலே இதை எழுதியிருக்கிறார். சாதாரணமாய் தெருவிலே செல்லும் மக்களும் இதை வாசிக்கலாம். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை இணைக்கும் வார்த்தைகளாக உள்ள வார்த்தைகளை ஒரு வேத பண்டிதர் கணக்கிட்டபொழுது அது 1331 முறை வருகிறது என்று கூறுகிறார். தமிழ் வேத புத்தகத்தை பார்ப்பீர்கள் என்றாலும் உடனே, பின்பு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு நிகழ்ச்சிகள் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து இணைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். மார்க்கு ரோமாபுரியில் உள்ள வல்லமையையும் செயல்களையும் விசுவாசிக்கும் துரிதமாக செயல்பட்டுக் கொண்டே இருக்கும் மக்கள் கூட்டத்திற்கு எழுதினார். இயேசு கிறிஸ்து தனது பணியை செய்து முடிக்க முடிந்ததா என்ற கேள்விக்கான விடையை ரோமர்கள் தேடினார்கள். இந்த சுருக்கமான சுவிசேஷம் எப்பொழுதும் செயல்படும் ஒரு மனிதனுக்கு போதுமானது. மிக குறைவாகவே பழைய ஏற்பாட்டு மேற்கோள்களும் யூத சடங்காச்சாரங்களும் விவரிக்கப்பட்டிருப்பதனால் இது யூதர் அல்லாதவர்களுக்காக எழுதப்பட்டது என்பது தெளிவாகிறது. எந்த ஒரு அரசனுக்கும் ஒரு வம்சவழி தேவை. எனவே அதை மத்தேயு எழுதியிருக்கிறார். ஒரு பணிவிடை செய்கிறவருக்கு அவரை யார் என்று சொல்பவர் மட்டும் போதும். எனவே மார்க்கு வம்சவழியை எழுதவில்லை. ஒரு வேலையால் தனது வேலையை செய்து முடிக்க வேண்டும். இதைத்தான் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கப் போகிறோம். ஏனென்றால் இவ்வாறாகவே இயேசு மார்க் எழுதின சுவிசேஷத்திலே காட்டப்பட்டிருக்கிறார். இப்பொழுது நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1 பார்ப்போம். வேத புஸ்தகத்திலேயே ஆதியாமும் 1 அடுத்ததாக மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகமான சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 1 யோவான் ஸ்நானகனின் ஊழியம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏசாயா, மல்கியா, தீர்க்க தரிசிகளையும் மார்க் குறிப்பிடுகிறார். சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவின் முதல் ஆண்டு ஊழியத்தை குறித்தெல்லாம் சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சம்பவத்தையும் அவர் சேர்த்து சொல்லுகிறார். ஒரு குஷ்டரோயை சுத்தமாக்கிய வல்லமையான சம்பவத்தோடு அந்த அதிகாரம் நிறைவடைகிறது. இத்தனை அதிகமான பணிகள் மத்தியிலேயும் இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்கிறார். ஏற்கனவே நான் சொன்னது போல மத்தேயுவைப் போல மார்க்கு இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றை கூறவில்லை. ஏனென்றால் இயேசு மார்க் எழுதின சுவிசேஷத்திலே ஒரு ஊழியனாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு ஊழியனுக்கு அவருடைய பிறப்பை குறித்த காரியங்கள் முக்கியமல்ல, அவருடைய முன்னோர்களை குறித்த காரியங்கள் முக்கியமல்ல, அவனால் இந்த வேலையை செய்ய முடியுமா என்பதுதான் கேள்வி. யெகோவாவின் ஊழியரான இயேசு கிறிஸ்து பணியை செய்து முடிக்கிறவராய் காட்டப்படுகிறார். அது மட்டுமல்ல, ரோமர்களோ யூதரல்லாத மற்றவர்களோ இயேசுவின் சந்ததியை குறித்து அக்கறையற்றவர்கள்தான். அவர் எப்படி ஆபிரகாமின் வம்சத்திலே வந்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு முக்கியமானதல்ல. மார்க் எழுதின சுவிசேஷத்தின் ஒவ்வொரு வசனங்களாக நாம் செல்லும் முன்பதாக நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு நெருங்கிய உறவை தேவன் உண்டு பண்ணும்படியாய் நாம் கேட்போம். இயேசு கிறிஸ்துவை சரியானபடி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏறிட்டு பார்க்கும்பொழுது அது நம்மை ரட்சிக்கிறது. அவரை கூர்ந்து நாம் கவனிக்கும்பொழுது அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். தேவனுடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய். அருமையானவர்களே, இது யோவான் ஸ்நானகனின் ஆரம்பமோ இயேசு கிறிஸ்துவின் ஆரம்பமோ அல்ல, இது சுவிசேஷத்தின் ஆரம்பம். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்த சம்பவத்தின் ஆரம்பம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இதுதான் நற்செய்தி. வேத புஸ்தகத்திலே 3 ஆரம்பங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இது தேதி குறிக்க முடியாத ஆரம்பத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது. இது சரியாக இன்ன காலகட்டத்திலே என்று குறிப்பிடவே முடியாது. ஆனால் ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால்தான் அதன் முதல் தொடர்ச்சியாக நாம் காரியங்களை மனதிலே அறிந்து கொள்ள முடியும். இந்த அண்ட சராசரங்களையும் நாம் பார்க்கும்பொழுது இவை எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் ஒன்று உண்டு. அங்கே தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். ஆனால் அந்த ஆரம்பத்தை குறித்து எதுவும் எனக்கு தெரியாது. இந்த நித்திய நித்தியமான காலத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளத்தக்க ஒரு காலகட்டத்திற்குள்ளே தேவன் வருகிறார். இரண்டாவதாக, ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். நித்திய காலகட்டத்திலிருந்து காலகட்டத்திற்குள்ளே அப்பொழுதுதான் நாம் நுழைகிறோம். இந்த உலகத்தை தேவன் உருவாக்கி எவ்வளவு காலம் ஆனது என்பதை குறித்து அநேகர் சொல்ல முற்படுகிறார்கள். ஆனால் அந்த உண்மையான காலகட்டத்தை யாரும் அறியார். 6000 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்பதிலிருந்து 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னதாக என்பது வரை பலர் பலவிதமாய் கூறுகிறார்கள். இப்பொழுது நாம் மிக குறைவாகவே அறிந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நாம் கடந்து செல்லும் பொழுது எவ்வளவு மங்கலாக நாம் இந்த நாட்களை குறித்து அறிந்திருந்தோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். நம்முடைய அறியாமை அப்பொழுதுதான் நமக்கு தெரிய வரும். நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரியவர், அவருக்கு அதிகமான காலங்கள் உண்டு. மூன்றாவதாக, மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாம் வசனத்திலே நாம் பார்க்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதே ஆரம்பத்தை குறித்து தான் 1 யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே வந்த காலம் முதல் இந்த ஆரம்பம் கணக்கிடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே சுவிசேஷம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே பழைய ஏற்பாட்டிலிருந்து மிக சில வசனங்களே மேற்கோளாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஏற்கனவே சொன்னேன். இந்த அதிகாரத்திலே 2 தீர்க்க தரிசிகளிலிருந்து அவர் மேற்கோள் காட்டுகிறார். ரோமர்களுக்கு இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து மிக குறைந்த அறிவே உண்டு. இங்கே மார்க் என்ன சொல்கிறார் என்றால், தான் யாரை குறித்து சொல்கிறாரோ அவருடைய சந்ததியை குறித்து சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் அவரை குறித்து வேறு எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கூற வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்கிறார். எனவே ஏசாயாவிலிருந்தும் மல்கியாவிலிருந்தும் எடுத்துக் கூறுகிறார். அப்போஸ்தலன் யோவானும் இந்த மார்க்கும் இயேசு கிறிஸ்துவின் முன்னோடியான யோவான் ஸ்நானகன் வந்தது தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் என சொல்கிறார்கள். பாருங்கள், மார்க் முதலாம் அதிகாரம் 4 வசனம். யோவான் வனாந்தரத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருந்தான். இவை எதற்காகவென்றால், பாவ மன்னிப்புக்கென்று யோவான் ஸ்நானகனின் ஊழியம் ஒரு ஆயத்த ஊழியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வருவதற்காக அவர்களை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்துதான் பாவத்தை மன்னிக்கப் போகிறார், பாவத்திற்கான விலைக்கிரயத்தை செலுத்தப் போகிறார். வசனங்கள் 5-6 பாருங்கள். அப்பொழுது யூதேய தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக்கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். யோவான் ஸ்நானகன் குறிப்பிடத்தக்க ஒரு மனிதன். அவனுடைய செய்தியிலே மட்டுமல்ல, அவனுடைய உடையிலேயும் அவனுடைய உணவிலும் தான். இப்படிப்பட்ட குறிப்பிட்ட ஊழியத்திற்காக அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். அவன் ஆசாரியர்களின் வம்சத்திலே, லேவியின் வம்சத்திலே வந்தவன். அவன் எருசலேம் தேவாலயத்திலே பணிவிடை செய்யும்படியாக எதிர்பார்க்கப்பட்டவன். ஆனால் தேவன் அவனை ஒரு தீர்க்கதரிசியாக அழைத்தார். எனவே அவன் வனாந்தரத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். அவனை கேட்பதற்காக மக்கள் அங்கே செல்கிறார்கள். இந்நாட்களிலே மக்கள் வாழும் இடங்களிலே நாம் ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறோம். அங்கே அவர்கள் கூடி வருவதற்காக அவ்வாறு செய்கிறோம். அதாவது ஆலயமானது எல்லாரும் வந்து பங்கு பெறக்கூடிய ஒரு இடத்திலே இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் யோவான் ஸ்நானகன் அவ்வாறு செயல்படவில்லை. தூரமாக வனாந்தரத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். நாம் வாசிக்கிறது போல யூதேய தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போனார்கள். இப்பொழுது மார்க் 3:7 வசனத்தை பாருங்கள். அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. இது எதை காட்டுகிறது என்றால், இந்த யோவான் ஸ்நானகன் எவ்வளவு குறிப்பிடத்தக்க ஒரு மனிதன் என்பதை நமக்கு காட்டுகிறது. திரள் கூட்டமான மக்களை ஈர்க்கிறவனாய் இருந்தான். அவன் வினோதமான உறுதியான ஒரு மனிதனாயிருந்தாலும் தன்னந்தனியாய் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி அவன் பேசினான். ஆனாலும் அவனுடைய தாழ்மையை கவனித்தீர்களா? யோவான் ஸ்நானகன் மனத்தாழ்மை உள்ள ஒரு மனிதன். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, யோவான் ஸ்நானகனை குறித்து கற்றுக்கொள்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது கர்த்தருடைய கிருபையை உணர்ந்தவர்களாக நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்கள், எவ்வளவு தாழ்ந்தவர்கள் என்பதை அறிந்து உணர்ந்திருக்கிறோமா? வசனம் 8 பாருங்கள். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அருமையான சகோதரனை சகோதரியே, இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானனுக்கும் இருந்த மிகப்பெரிய வித்தியாசம். உண்மையான ஞான ஸ்நானம் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் ஞான ஸ்நானம். சடங்காச்சாரமான ஞான ஸ்நானம் தண்ணீரினாலே கொடுக்கப்படுகிறது. தண்ணீரினாலே கொடுக்கப்படும் ஞான ஸ்நானம் முக்கியமானதுதான். ஏனென்றால் அதன் மூலமாக நாம் மற்ற காரியங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வருகிறோம் என்று சாட்சி கூறும் வெளியரங்கமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொண்ட பொழுது இயேசு எதற்காக ஞான ஸ்நானம் பெற்றார் என்பதை படித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? மனிதனோடு மனிதனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்றார். சரி நேர்களே, இந்த நிகழ்ச்சியை நாம் இத்தோடு நிறைவு செய்வோம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், மார்க் எழுதின சுவிசேஷம் யூதர்களுக்கு எழுதப்பட்டது அல்ல, யூதர் அல்லாத மக்களுக்காக எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து ராஜாவாக காண்பிக்கப்படவில்லை, ஒரு ஊழியக்காரனாக, பணிவிடைக்காரராக காண்பிக்கப்பட்டிருக்கிறார். யோவான் ஸ்நானகனும் தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நேரடியாக மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பரிசுத்தாவினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கும் ஒருவர் எனக்கு பின்னாலே வருகிறார் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, குறிப்பாக ஒரு உன்னதமான பணிவிடையை யோவான் ஸ்நானன் செய்து கொண்டிருந்தாலும் தன்னை குறித்து சொல்லும்பொழுது, என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று தன்னை குறித்து சொல்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, நம்மை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே நம்மை அறிமுகப்படுத்துகிறோம் அல்லது விவரிக்கிறோம்? ஒருவேளை நாம் வாயை திறந்து சொல்லாத சூழ்நிலைகளிலேயும் மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்ல வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம்? நம்மை குறித்து பெருமையானவைகளை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோமா? அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக் கொள்ள முடியாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மார்க்கினுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்தோம் ஐயா. ஊழியத்திலே கடினமான காலங்களிலே பின்வாங்கி போனாலும் மீண்டுமாக தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து ஊழியத்திலே எனக்கு மிகுந்த பயனுள்ளவன் என்ற சாட்சியை பெற்றுக் கொண்டது போல ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிற எங்களுடைய அருமையான நேயர்கள் ஒவ்வொருவரும் நல்ல உண்மையும் உத்தமமான ஊழியர்கள் என்ற சாட்சியை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக சோர்ந்து போய்விடாதபடி முன்னேறி செல்ல நிறுவதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் எங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதபடி உண்மையாக உம்முன்னாலே எங்களுடைய நிலைமையை உணர்ந்தவர்களாக அதையே மனிதர்கள் முன்னாலே நாங்கள் அறிக்கை செய்கிறவர்களாக காணப்பட எங்களுடைய வாயின் வார்த்தைகளிலேயும் இளைய சிந்தனைகளிலேயும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளிலேயும் நீரே எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களிலே யாராவது பெருமை உள்ளவர்களாக எங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருப்போம் என்றால் பெருமை உள்ளவர்களாகவே எங்களை குறித்து மற்றவர்களிடத்திலே பேசுகிறவர்களாக இருப்போம் என்றாலும் அது பாவமான காரியம் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற தாழ்மை உள்ள ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் உம்முடைய கிருபைகளை நிறைவாய் தந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:17. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:17.